بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் முதல் பகுதியை பார்த்தோம். அதாவது அவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்படும் வரை உள்ள முக்கியமான 10 செய்திகளை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அந்த 10 செய்திகளிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்களை பார்ப்போம். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் உயர்ந்த குடும்பம், அவர்களுடைய வம்சம் உயர்ந்த வம்சம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த ஒரு நிகழ்ச்சி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்த குடும்பத்தில் உயர்ந்த வம்சத்தில் தேர்ந்தெடுத்திருப்பது, இதிலிருந்து நமக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் என்னவென்றால், அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர், அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திற்காக சேவையாற்றக்கூடியவர், இந்த மார்க்க கல்வியை பரப்பக்கூடியவர், அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர், அல்லாஹுடைய இந்த தூது செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர், சமுதாயத்திலே கண்ணியமிக்கவராக இருப்பது அவருடைய அழைப்பு பணிக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றியாகும். பொதுவாக மக்கள் தங்களுடைய குடும்பத்தில், தங்களுடைய சமூகத்தில் யார் உயர்ந்த பரம்பரை உடையவர்களாக இருக்கிறார்களோ, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய பேச்சை விரைவாக கேட்டு நடப்பார்கள். யாராவது சமூகத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில் உள்ளவர்கள், அல்லது அவர்களுடைய குடும்பத்தை பற்றி, அவர்களுடைய உயர்வை பற்றி அவ்வளவாக மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யம் இல்லை என்று சொன்னால், அதுபோன்ற ஒரு சமூகத்திலிருந்து, அதுபோன்ற ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் மக்களுக்கு சீர்திருத்த பணிகளை செய்யும் பொழுது மக்கள் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அந்த முக்கியத்துவத்திலே மக்கள் குறைவு செய்வார்கள். பரம்பரையும் வம்சமும் குடும்பமும் ஒழுக்கமுள்ள சிறந்த குடும்பமாக இருக்கும்போது மக்கள் குடும்ப ரீதியாக, அவர்களுடைய வம்ச ரீதியாக எந்த விதமான குறை சொல்வதற்கும் பழி சொல்லை இட்டு கட்டுவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் போகுவதால் மக்கள் அவருடைய பேச்சுக்கு நிச்சயம் மதிப்பு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான நிலைமை உருவாகிறது. ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இந்த மார்க்கத்திற்காக வஹியை பெறக்கூடிய இறை தூதர்களை அவன் தேர்ந்தெடுத்த போது உயர்ந்த சமூகத்திலிருந்து, உயர்ந்த வம்சத்திலிருந்து, உயர்ந்த குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கின்றான். அபு சுஃபியான் சிரியா தேசம் சென்றபோது அங்கே ஹிருக்கல் மன்னர் அபு சுஃபியானிடம் உரையாடுகின்றார். அந்த சமயத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகு ஹிருக்கலுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும்படி. அப்போது ஹிருக்கல் இந்த கடிதத்தை வாங்கியதற்கு பிறகு, இப்போது இந்த சிரியா நாட்டிலே யாராவது அரபு தேச மக்கள் வந்திருக்கின்றார்களா வியாபார நிமித்தமாக அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக, அவர்களை என்னுடைய சபைக்கு அழைத்து வாருங்கள் என்பதாக கூற, மக்கள் அங்கே தேடி பார்த்தபோது அபு சுஃபியானையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அவருடைய வியாபார குழுக்களையும் அங்கே பெற்றுக்கொண்டார்கள். அபு சுஃபியானையும் அவருடைய குழுக்களையும் ஹிருக்கல் மன்னரிடத்திலே அழைத்து வருகிறார்கள். அப்போது அந்த ஹிருக்கல் மன்னர் அபு சுஃபியானிடம் பல கேள்விகளை கேட்கின்றார். ஒவ்வொரு கேள்விக்கும் ஹிருக்கல் கூற, அதை மொழிபெயர்த்து அரபியிலே அபு சுஃபியானிடம் கூற, அபு சுஃபியான் அதற்கு அரபியிலே பதில் கூற, அது மீண்டும் மொழிபெயர்க்கப்பட்டு ஹிருக்கல் மன்னருக்கு சொல்லப்படுகின்றது. இப்படியாக பல கேள்விகளை ஹிருக்கல் மன்னர் அபு சுஃபியானிடத்திலே கேட்கின்றார். அபு சுஃபியான் அதற்கு பதில் சொல்லுகின்றார். இந்த கேள்விகள் ஏறத்தாழ ஒரு 10-12 கேள்விகளுக்கு மேல். இந்த கேள்விகளிலே முதலாவது கேள்வியாக ஹிருக்கல் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அபு சுஃபியானிடத்திலே? கைஃப நஸபுஹு ஃபீகும், இந்த முஹம்மதுடைய பரம்பரை வம்சம் உங்களிலே எப்படிப்பட்டது, அவருடைய வம்சத்தினுடைய தரம் என்ன என்பதாக கேட்கின்றார். அதுவரை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை அபு சுஃபியான். அவர் நாடியிருந்தால் பொய் சொல்லி இருக்கலாம், அவர் நாடியிருந்தால் உண்மைக்கு மாற்றமான செய்திகளை சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் பொய் சொல்வது ஒரு வீரனுக்கு தகுதியல்ல என்பதை பயந்து அபு சுஃபியான் ஹிருக்கல் மன்னரிடத்திலே சொல்கின்றார், ஹுவ மின் அஷ்ரஃபினா நஸபா, முஹம்மத் எங்களில் வம்சத்தால் மிகச் சிறந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். முஹம்மதின் குடும்பத்தை விட சிறந்த குடும்பம், வம்சத்தால் உயர்ந்த குடும்பம் எங்களது சமூகத்திலே கிடையாது என்பதாக அபு சுஃபியான் பதில் கூறுகின்றார். இப்படி ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டதற்கு பிறகு ஹிருக்கல், நான் ஏன் இந்தந்த கேள்விகளை கேட்டேன் என்பதற்குண்டான விளக்கங்களையும் அவரே சொல்லுகின்றார். அப்போது நான் முதலாவதாக உம்மிடத்திலே கேள்வி கேட்டேனே, முஹம்மது உங்களில் எந்த வம்சத்தை குடும்பத்தை சேர்ந்தவர் என்று ஏன் தெரியுமா கூறுகின்றார், சஅல்துக கைஃப நஸபுஹு ஃபீகும் فزعمت انه من اشرفكم نسبا وكذلك لا يختار الله النبي الا من كرام قومه واوسطهم نسبا. நான் உம்மிடத்திலே முஹம்மதுடைய வம்சத்தை பற்றி குடும்பத்தை பற்றி கேட்டேன், ஏன் தெரியுமா? காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா இறை தூதர்களை அனுப்புவதென்றால் ஒரு சமூகத்திலே உயர்ந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கின்றான். ஒழுக்கத்தால், பெயரால், சிறப்பு அம்சங்களால் சிறந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவர்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதரை அனுப்புகின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹுனுடைய பார்வையிலே வம்சத்திற்கும் குடும்பத்திற்கும் தனி சிறப்பு என்பது கிடையாது. அல்லாஹுவிடத்திலே செயல்களை வைத்துத்தான் மதிப்பு போடப்படுகிறது. அல்லாஹு தஆலா செயல்களுக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறான், பரம்பரைக்கோ குடும்பத்திற்கோ அல்லாஹு தஆலா முக்கியத்துவம் தருவது கிடையாது. உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள், இதே இஸ்லாமிய மார்க்கம் பரவும் போது பிலால் இப்னு அபி ரபாஹ் அல் ஹபஷி ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹுவிடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றபோது, நான் உம்முடைய காலடி சப்தத்தை கேட்டேன் என்பதாக கூறும் அளவிற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருந்தான். உமர் ரழியல்லாஹு அன்ஹு பிலாலை பற்றி எப்போது பேசினாலும் ஹுவ சையதுனா, அவர் நம்முடைய தலைவர் என்று சொல்வார்கள். பிலாலை பற்றி உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறும்போது ஹுவ சையதுனா, பெரிய பெரிய குறைஷி தலைவர்கள் எல்லாம் உமருடைய தர்பாருக்கு வருவதற்கு அனுமதி கேட்க வேண்டும், அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்தால்தான் வர வேண்டும். எத்தனையோ பல சமயங்களிலே குறைஷி தலைவர்களை எல்லாம் அனுமதி இல்லாமல் உமர் ரழியல்லாஹு அன்ஹு திருப்பி இருக்கின்றார்கள். ஆனால் பிலாலுக்கு மட்டும் எந்த சமயத்திலும் அனுமதி என்பதே தேவையில்லை, நேரடியாக அவர் உமரை சந்திப்பதற்கு வரலாம் ரழியல்லாஹு அன்ஹுமா. காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்திலே குடும்பத்திற்கோ வம்சத்திற்கோ முதல் மதிப்பு கிடையாது. முதல் மதிப்பு எதற்குத்தான்? குணங்களுக்கும் பண்புகளுக்கும் அமல்களுக்கும் தான். அல்லாஹு தஆலா அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னா ஹலக்னாகும் மின் ஜகரின் வ உன்ஸா وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. உங்களை நாம் தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், உங்களை பல குடும்பங்களாக பல கோத்திரங்களாக நாமே மாற்றினோம், உங்களிலே ஏன் லிதஆரஃபு, உங்களுக்கு மத்தியிலே அறிமுகம் ஏற்படுவதற்காக, ஒருவர் ஒருவரை அறிந்து கொள்வதற்காக, பெருமை அடிப்பதற்காக அல்ல, தற்பெருமை கொள்வதற்காக அல்ல. உங்களிலே சிறந்தவர் யார்? யார் உங்களில் அதிகமாக அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுகின்றார்களோ அவர்களே உங்களில் மிகச்சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லா, அல்லாஹ்விடத்திலே உங்களில் மிக கண்ணியத்திற்குரியவர்கள் யார்? யார் உங்களில் அதிகமாக அல்லாஹுவை பயந்து கொள்கின்றார்களோ. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே அடிப்படையை தான் உறுதிப்படுத்தினார்கள். இன் அவுலியாயி இல்லல் முத்தகூன் ஐனமா கானு வஹைசுமா கானு. எனக்கு நேசத்திற்குரியவர்கள், என்னுடைய அன்பிற்குரியவர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் யார் தெரியுமா? இரையச்சமுடையவர்கள். அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரி, எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் சரி, யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இன்று 1400 ஆண்டுகளுக்கு பின்பு வாழக்கூடிய நாம் கூட நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பல மக்களை விட நெருக்கமாக இருக்கலாம். எப்போது? நம்மிடத்திலே இரையச்சம் மிகுந்திருந்தால். நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தை பெறலாம். அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறலாம். நம்முடைய குணங்களும் நம்முடைய இரையச்சமும் மிகுந்திருந்தால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்ன மின் கியாரிக்கும் இன்ன மின் கியாரிக்கும் வஅக்ரபிக்கும் இலைய மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாஸினுக்கும் அக்லாகா. உங்களிலே மிக உயர்ந்தவர்கள், உங்களில் மிக உயர்ந்தவர்கள் நாளை மறுமையிலே சபைகளில் எனக்கு மிக அருகாமையில் இருப்பவர்கள், நாளை மறுமையில் சபைகளில் எனக்கு மிக அருகாமையில் இருப்பவர்கள் அஹாஸினுக்கும் அஹ்லாகா, உங்களிலே குணத்தால் மிக அழகியவர்கள். உருவத்தால் அல்ல, மொழியால் அல்ல, தேசத்தால் அல்ல, உடைகளால் அல்ல, யார் உங்களில் யார் குணத்தால் மிக அழகிய குணம் படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே எனக்கு அருகாமையில் இருப்பார்கள். இப்ப ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தால் இஸ்லாம் குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்திலே குணங்களும் நற்பண்புகளும் ஒழுக்கங்களும் சிறந்த பழக்க வழக்கங்களும் ஒருவரிடம் மிகைத்திருப்பதுடனே நல்ல குடும்பமும் பிரசித்தி பெற்ற வம்சத்திலிருந்தும் அவர் வந்தவராக இருந்தால் அவருடைய சிறப்பு மேலும் கூடிவிடுகிறது. குணமன்றி நற்பண்புகளின்றி ஒழுக்கங்களை தவிர்த்து வம்சத்திற்கு குடும்பத்திற்கு எந்த விதமான மதிப்பு மரியாதையும் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுடைய ரசூலிடத்திலே இந்த மார்க்கத்திலே கிடையாது. முதலாவதாக குணங்களும் நற்பண்புகளும் ஒழுக்கங்களும் தான் போற்றப்படுகின்றன. குறைஷிகளுக்கு அல்லாஹு தாலா இந்த உயர்வை கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஒரு மிகப்பெரிய இறை தூதராகிய ஹலீலுல்லா அல்லாஹுடைய நண்பர் அபுல் அம்பியா அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறை தூதர்களுடைய தந்தை. அல்லாஹுவிற்காக வேண்டி தன்னை தனது குடும்பத்தை தனது சமூகத்தை அர்ப்பணம் செய்தவர்கள். அந்த வம்சத்திலிருந்து வந்தவர்கள். அல்லாஹுடைய காபாவை பாதுகாத்தவர்கள். அல்லாஹுடைய காபாவிற்கு பாதுகாவலர்களாக விளங்கினார்கள். அல்லாஹுடைய காபாவை தரிசிக்க வரக்கூடியவர்களை, அல்லாஹுடைய காபாவை ஹஜ் செய்ய வரக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக குரைஷிகள் விளங்கினார்கள். லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வஆமனஹும் மின் கௌஃப். அல்லாஹு தஆலா குரைஷிகளுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்ததற்கு காரணம் அவர்கள் அந்த காபாவிற்கு செய்த பணிவிடைகள். அல்லாஹுடைய அந்த இல்லமாகிய காபாவை தங்களுடைய உள்ளத்தால் நேசித்தார்கள். அதற்காக வேண்டி தங்களது வாழ்க்கைகளை அர்ப்பணம் செய்து அதை நாடி வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கண்ணியப்படுத்தினார்கள் அந்த குரைஷிகள். அதற்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அளித்தார்கள். தாங்கள் காலமெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாதிப்புகளை அந்த செல்வங்களை எல்லாம் சேர்த்து வைத்து மக்களிலே பெரிய செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக ஆக நினைத்திருந்தால் அவர்கள் ஆகியிருக்கலாம். ஆனால் வருடமெல்லாம் சம்பாதித்து ஹஜ்ஜுடைய மாதங்களிலே அல்லாஹுடைய வீட்டை ஹஜ் செய்வதற்கு வரக்கூடிய மக்களுக்காக அந்த செல்வங்களை எல்லாம் செலவழித்து விடுவார்கள். அல்லாஹு அக்பர். இந்த அளவிற்கு உயர்ந்த பண்புடையவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று கண்ணியம் என்று வந்துவிட்டால், அல்லாஹுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வந்துவிட்டால் அதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு அந்த மக்கள் தயாராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் சிலை வணக்க வழிபாடு அவர்களிடத்திலே வந்ததே தவிர, சிலை வணக்க வழிபாடு என்பது அவர்களுடைய மதமாக அவர்களுடைய மார்க்கமாக இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றியும் சொல்லியிருக்கின்றார்கள், கியாருக்கும் ஃபில் ஜாஹிலியத்தி கியாருக்கும் ஃபில் இஸ்லாமி இதா ஃபக்ஹு. குரைஷிகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹுவின் தூதரே மக்களில் சிறந்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே சொன்னார்கள், அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம். அல் கரீம் என்ற சங்கைக்குரியவர் யார் என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதோ அந்த சங்கையாளர். யாரை குறித்து சொன்னார்கள்? யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து சொன்னார்கள். ஏன்? காரணம் என்ன? யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு சங்கையாளருடைய மகன். அவர்களுடைய தந்தை யார்? யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தந்தை யார்? உறுதியா சொல்லுங்க, சந்தேகமா? யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம். யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் யார்? நபி. அடுத்து யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் மிக உயர்ந்த சங்கையாளருடைய மகனார். யார் அவர்கள்? யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய தந்தை யார்? இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம். இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய நபி. இவர்களும் மிகச்சிறந்த சங்கையாளருடைய மகன். அவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம். யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். இப்படிப்பட்ட உயர்ந்த பரம்பரையை யார் கொண்டிருக்க முடியும்? எனவே சங்கையாளர் என்று எடுத்தால் அவரைத்தான் சொல்லலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவை நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் நான் தான் சங்கையாளர் என்று சொல்லி இருக்கலாம், அதிலே எந்த குறையும் கிடையாது. உண்மையில் அவர்கள் சங்கையாளர்கள், சங்கையாளர்களுக்கெல்லாம் தலைவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்களுக்கெல்லாம் இமாமாக ஆக்கப்பட்டார்கள், இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே அவனுடைய படைப்புகளிலேயே அலல் இத்ராக், எந்த நிபந்தனையுமின்றி சங்கைக்கு முதலாவதாக உரித்தானவர்கள் என்று அல்லாஹுவால் கௌரவிக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சொர்க்கம் ஹராம் இறை தூதர்களின் மீது, நான் அதை முதலாவதாக தட்டும் வரை. நான் முதலாவதாக தட்டியதற்கு பிறகுதான் தூதர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நான் தான் முதலாவதாக எழுப்பப்படுவேன். எனது கையிலே லிவாவுல் ஹம்த் இருக்கும். அல்லாஹு தஆலா ஹம்த் என்ற கொடியை என்னுடைய கையிலே கொடுத்திருப்பான். ஆனா அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபிஇன், சிபாரிசை முதலாவதாக ஆரம்பிப்பவன் நான் தான். அந்த சிபாரிசு முதலாவதாக என்னுடையதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த அளவிற்கு உயர்வுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யார் கண்ணியத்திற்குரியவர் என்று கேட்கப்பட்ட போது நபி யூசுஃபை கை காட்டினார்கள். இன்று நாம் என்ன செய்வோம்? கொஞ்சம் படிச்சிருந்தா போதும், கொஞ்சம் ஏதாவது நம்மிடத்தில் இருந்தால் போதும், எல்லா சிறப்புக்கும் நானே முழுமையாக தகுதியானவன். நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி, நான் பார்ப்பதுதான் சரி, என்னுடைய சட்டம் தான் சரி, என்னை விட சிறந்தவர் யாருமே இல்லை என்ற தலைகணம் நம்மிலே பலருக்கு வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வரக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை விட சிறந்தவர் இதற்கு முன்பும் இருந்ததில்லை, இனியும் வரப்போவதில்லை, அவர்களுடைய காலத்திலும் இருக்கவில்லை. இருந்தும் சங்கையாளர் என்று கேட்கப்பட்ட போது நபி யூசுஃபை சுட்டிக்காட்டுகின்றார்கள். மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதெல்லாம் கடந்த கால நிகழ்ச்சிகள், இப்போது சொல்லுங்கள் யார் சங்கையாளர் என்று, யார் சிறந்தவர்கள் என்று. முந்தி உண்ட இறை தூதர்களை பற்றி தெரிந்த விஷயம்தான், அவர்கள் உயர்ந்தவர்கள், சங்கையாளர்கள் என்று. இப்போது சொல்லுங்கள் யார் சங்கையாளர்கள் என்று. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹியாருக்கும் ஃபில் ஜாஹிலியத்தி ஹியாருக்கும் ஃபில் இஸ்லாமி இதா ஃபக்ஹு. உங்களிலே யார் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சிறந்தவர்களாக, சங்கையாளர்களாக, தலைவராக கருதப்பட்டார்களோ அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் இப்போதும் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், தலைவர்கள், சங்கைக்குரியவர்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒன்றை கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சில மக்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களை தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக்கொண்டு அல்லது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய முதியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது கிடையாது, நம்முடைய கண்ணியவான்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது, நம்மிலே சிறப்பிற்குரியவர்களை படித்தவர்களை மேதைகளை அவர்கள் மதிப்பது கிடையாது. இது இஸ்லாமிய பண்பாடு கிடையாது. ஒருவர் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் கண்ணியவான்களை கல்விமான்களை தகுதி உள்ளவர்களை சிறந்தவர்களை மேலும் கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருந்தால்தான் அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறார் என்பதற்கு சரியான விளக்கமாக அமையும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? கியாருக்கும் ஃபில் ஜாஹிலியத்தி கியாருக்கும் ஃபில் இஸ்லாமி இதா ஃபக்ஹு. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்வுகளை இஸ்லாம் அங்கீகரித்துக் கொள்கின்றது. நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி உங்களுக்கு அறியாமையில் இருக்கும் போது உங்களை மக்கள் மதித்தார்களோ கண்ணியப்படுத்தினார்களோ அதே கண்ணியத்தை நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் போதும் இஸ்லாம் உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றது. யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏறத்தாழ 8 ஆண்டுகள் மதினாவிலே, அதற்கு முன்பு பிள்ளைங்க சத்தது, அதற்கு முன்பு மக்காவிலே 13 ஆண்டுகள் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள் அபூ ஜஹலும் அவருடைய மகனார் இக்ரிமாவும். அபூ ஜஹல் பத்ர் போரிலே கொல்லப்பட்டான். இக்ரிமா அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இடைவிடாது போர்களிலே சந்தித்துக் கொண்டு முஸ்லிம்களை கொண்டு கொண்டிருந்தார். நீண்ட சம்பவம். இக்ரிமா முஸ்லீமாக மாற எண்ணுகின்றார். அவருடைய மனைவியார் சென்று அவரை அழைத்து வருகிறார்கள். யோசித்து பாருங்கள், இஸ்லாமை தவிர, இந்த இஸ்லாமுடைய தூதரிடத்திலே தவிர இந்த அழகிய முன் உதாரணத்தை படிப்பினை உலக வரலாற்றிலே எங்குமே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இக்ரிமா வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனே தங்களுடைய இருக்கையை விட்டுவிட்டு எழுந்து சென்று வாசலுக்கு சென்று இக்ரிமாவை வரவேற்பதற்காக வாசல் வரை சென்று அவரை அழைத்து வருகிறார்கள். உங்களுடைய தலைவரை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலும் சொல்கின்றார்கள், அவருடைய தந்தையை கூறி அவரை நீங்கள் மன நோவினை படுத்தாதீர்கள், அவருக்கு மன வேதனையை கொடுக்காதீர்கள் என்று. என்ன காரணம்? அவர்கள் தலைவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு தலைமைத்துவம் தகுதியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் இஸ்லாமை ஏற்று வரும் பொழுது அவரை கண்ணியப்படுத்துவதற்காக தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு வீட்டு பள்ளியினுடைய வாசல் வரை சென்று அவரை அழைத்து வந்து உட்கார வைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் இஸ்லாமுடைய பண்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ அரசர்களுக்கு கடிதங்கள் எழுதினார்கள். அந்த கடிதங்களை எழுதும் பொழுது உங்களுடைய ஆட்சிகளை எல்லாம் கொடுத்து விட்டு எங்களை நீங்கள் ஆட்சியாளர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இனிமேல் நீங்கள் சாதாரணமாக மக்களாகத்தான் மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஆட்சிக்கு உங்களுடைய மக்களுக்கு உங்களையே நாங்கள் அரசராக ஆக்குவோம், மல்லக்குனாக்கும் உங்களையே நாங்கள் அரசர்களாக ஆக்கிவிடுவோம் நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்திலே வரலாற்றில் எந்த ஒரு வரலாற்றிலும் பார்க்க முடியாது இஸ்லாமிய வரலாற்றிலே தவிர. எதற்கு நாம் இதை இவ்வளவு விவரமாக சொல்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்திற்கும் சமூக உயர்வுக்கும் கண்ணியம் கொடுக்கின்றது. குறிப்பாக அந்த குடும்ப கண்ணியத்துடனே சமூக கண்ணியத்துடனே இஸ்லாமும் நேர்வழியும் கூட சேர்ந்து விடும் பொழுது, நேர்வழியும் சேர்ந்து விடும் பொழுது அதனுடைய மதிப்பு மரியாதை அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து விடுகிறது. சரி, நாம் இந்த இடத்திலிருந்து படிப்பினை பெறுவது என்னவென்று சொன்னால், சமூக அழைப்பு பணியிலே ஈடுபடக்கூடியவர்களை, சமூக மார்க்க பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள், அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள் குறிப்பாக நல்ல குடும்பத்திலிருந்து கண்ணியமிக்க குடும்பத்திலிருந்து உருவானார்கள் என்றால் அவர்களின் மூலமாக மக்கள் அதிகமாக பயன்பெறுவார்கள். அவர்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்திலே ஒரு ஆழமான மதிப்பு இருக்கும், அவர்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்திலே ஒரு தரம் இருக்கும், அவர்களது பேச்சை மறுக்கக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். இந்த உதாரணத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். இன்று நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அல்லது பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கில பள்ளிக்கூடங்களுக்கும் அல்லது உலகத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த கல்வி சாலைகளுக்கும் அந்த பாடசாலைகளுக்கும் மட்டும் அனுப்பிவிடுகின்றார்கள். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவது கிடையாது. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி யாராவது ஒரு குடும்பத்திலிருந்து அனுப்பி அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு வந்து அவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொடுத்தாலும் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், சர்வ சாதாரணமாக அவர்களுடைய பேச்சுகளை மறுத்து விடுகின்றார்கள், அவர்களை கண்ணிய குறைவாக நடத்தி விடுகின்றார்கள். காரணம் என்ன, அவர்களை பற்றி சமுதாயத்திலே பிரஸ்தாபித்து பேசப்படக்கூடிய அளவிற்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அல்லது ஒரு பொருளாதார வசதியிலே உள்ளவர்களோ அல்லது சமூகத்தில் அவர்களுக்கு என்று தனி பரம்பரை, தனி வம்சம், தனி குடும்பம் என்று ஒரு மரியாதையும் அவர்களுக்கு இல்லாத சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து உருவான காரணத்தால் சர்வசாதாரணமாக மறுத்து விடுகின்றார்கள். இந்த நாட்டில் எப்படியோ தெரியவில்லை, நம்முடைய நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு நன்றாக இதை பற்றி புரிந்திருக்கும். ஒரு பள்ளியிலே ஒரு இமாம் ஏதாவது நன்மையை தீமையை தடுத்தால் சர்வசாதாரணமாக அவரை அலட்சியம் செய்து விடுகின்றார்கள். இன்னும் எத்தனையோ பள்ளிகளிலே அங்கு இருக்கக்கூடிய இமாம்கள் சத்தியத்தை சொல்வதற்கு பயந்தவர்களாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நமக்கு சமுதாயத்தில் ஆதரிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, சத்தியத்தை கூறினால் உடனடியாக அந்த பள்ளியிலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டு விடுவோம் என்ற பயத்தின் காரணமாகவே பலர் நன்மையை ஏவாமல் அல்லது தீமையை தடுக்காமல் இருக்கின்றார்கள். இதே சமயத்தில் அவர்களுக்கு என்று ஒரு தனி குடும்பம், அவர்களுக்கு என்று கண்ணியம், அவர்களுக்கு என்று பொருளாதார வசதி, அவர்களுக்கு என்று சமூக உயர்வு இருந்திருந்தால் அவரை எதிர்ப்பதற்கு, அவரை ஏசுவதற்கு அல்லது அவரை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு மக்கள் பயப்படுவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இந்த அம்சத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை. என்ன படிப்பினை என்று சொன்னால், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் அழைப்பு பணியை செய்வதற்கும் நம்மிலே குடும்பத்தாலும் சமூக உயர்வாலும் யார் மேம்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும், இந்த மார்க்கத்தை அவர்கள் பேண வேண்டும், தங்களுடைய குடும்பத்தார்களை, தங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹுடைய இந்த தீனுக்காக அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா யார் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ உண்மையான எண்ணத்துடனே, யார் இந்த தீனுக்காக தங்களுடைய பிள்ளைகளை உண்மையாக அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களை ஒரு காலம் அல்லாஹ் கைவிட்டு விட மாட்டான், ஒரு காலம் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை உயர்வாக கொடுப்பான், அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பை உயர்வாக கொடுப்பான். இவர்கள் துன்யாவின் பக்கம் திருப்ப மன விருப்பம் இல்லாமல் இருந்தும் துன்யாவுடைய செல்வங்களை அல்லாஹ் அவர்களுடைய காலுக்கு கீழ் கொண்டு வந்து சேர்ப்பான். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதே வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது உயர்ந்த வம்சத்திலே, குடும்பத்திலே, ஆனால் பொருளாதாரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அன்னை ஹதீஜாவுடைய எல்லா செல்வங்களையும் அல்லாஹுடைய பாதையிலே ஏழைகளுக்காக செலவழித்தது மட்டுமல்லாமல் தான் சம்பாதித்ததையும் செலவு செய்து ஒரு ஏழையாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், யத்தீமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட செல்வங்களை அவர்களுக்கு கொடுத்தான், அவர்கள் அந்த செல்வத்தை தங்க வைத்துக் கொள்ளவில்லை, அவர்கள் அந்த செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக தக்பீர் கட்ட எண்ணுகின்றார்கள், அப்படியே தக்பீரை விட்டு விட்டு வீட்டுக்கு செல்கின்றார்கள். சிறிது நேரம் கழித்து வருகிறார்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்ன அப்படிப்பட்ட ஒரு அவசரமான காரியம் உங்களுக்கு வந்துவிட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில தங்க காசுகள் என்னுடைய வீட்டிலே மிச்சம் இருந்து விட்டன, அவற்றை தர்மம் செய்யாமல் இந்த இரவை கழிக்க கூடாது என்பதற்காக தர்மம் செய்து விட்டு திரும்ப வந்தேன் என்பதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தங்களுடைய செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வறுமை ஏழ்மை என்பது அவர்களாக விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டது, அவர்களாக அல்லாஹ்விடத்திலிருந்து விரும்பி கேட்டு பெற்றுக் கொண்டதே தவிர அவர்களுடைய அந்த ஏழ்மை என்பது, வறுமை என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வால் கேட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். யாரும் இப்படி நினைத்து விட வேண்டாம், மார்க்க கல்வியை கற்பதற்கு சென்றால், மார்க்க கல்வியை தேடுவதற்காக நம்முடைய பிள்ளைகளை அனுப்பினால் பிள்ளைகள் எல்லாம் ஏழைகளாக, பிச்சைக்காரர்களாக அல்லது மக்களிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்று தயவு செய்து ஒரு காலம் எண்ண வேண்டாம். யார் அப்படி எண்ணுகின்றார்களோ அவர்கள் உண்மையில் முஸ்லிம்கள் அல்ல. ஒன்று, அவர்கள் யூதர்களாக, கிறிஸ்துவர்களாக, மஜூசிகளாகத்தான் இருப்பார்கள். ஒரு முஸ்லிம் இந்த தீனை கற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் பொழுது அவன் ஏழ்மையோ அல்லது வறுமையோ அல்லது கஷ்டத்தையோ அஞ்ச மாட்டான். உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ், ரிசுக் தரக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளையும் கற்றுக்கொள்ள வையுங்கள், அல்லாஹ் உயர்வை கண்ணியத்தை தருவான், கண்ணியம் உங்களை தேடி வரும். இன்று நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வரலாற்றிலே இன்று வரை 1427 ஆண்டுகளாக ஆகிவிட்டன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ராவிலிருந்து. இன்று நீங்கள் முந்திய காலத்திலே முஸ்லிம்கள் என்றால் யாரை அறிகிறீர்கள்? எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்திருந்தார்கள், எத்தனையோ கலீஃபாக்கள், எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ மாபெரும் மன்னர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிலே வந்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய செல்வ சீமான்கள் எல்லாம், வசதி படைத்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வந்து சென்றிருக்கிறார்கள். நீங்களோ அல்லது நானோ அல்லது இந்த இஸ்லாமிய சமூகத்தில் யாரோ அவர்களில் ஒருவர் இருவருடைய பெயரை கூட நாம் நினைவு வைத்திருக்க மாட்டோம். அப்படி நினைவு வைத்திருந்து அவருடைய பெயரை கூறினால் கூட நாம் சாதாரணமாக இருந்து விடுவோமே தவிர நம்முடைய உள்ளத்துடைய ஆழத்திலிருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை வராது. ஆனால் அதே சமயத்தில் இன்று இமாம் புகாரி என்று நாம் பெயரை எடுத்தாலே நானும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கிறேன், நீங்களும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கிறீர்கள். காரணம் என்ன? இமாம் புகாரி அரசரா? இமாம் புகாரி தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தரா? என்ன காரணம்? அவர் இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய பெயரை அல்லாஹு தஆலா இந்த சூரியன் மறையும் நாள் வரை, கடைசி இறுதி நாள் வரை நிலையாக இருக்க செய்தார். இமாம் முஸ்லிமுடைய பெயரை சொல்லுங்கள், இமாம் திருமதியுடைய பெயரை சொல்லுங்கள், இமாம் அபுதாவுதுடைய பெயரை சொல்லுங்கள், அல்லது அதற்கு முன்பு இமாம் அபு ஹனீஃபாவுடைய பெயரை சொல்லுங்கள், இமாம் மாலிக்குடைய பெயரை சொல்லுங்கள், இமாம் ஷாஃபிஈ, இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹு தஆலா இவர்களுடைய பெயரை இன்று வரை நினைத்திருக்க செய்திருக்கிறான். இனி காலம் அழியும் வரை அல்லாஹு தஆலா நினைத்திருக்க செய்கின்றான். அவர்களது பெயரை கேட்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம், அவருடைய பெயரை எழுதக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், அவருடைய பெயரை சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய கருணை அவர்கள் மீது உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அன்பு அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று மனப்பூர்வமாக பிரார்த்திக்கின்றார்களே, இந்த பிரார்த்தனை எதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது? அவர்களுடைய ஆட்சியினாலயா, அவர்களது செல்வத்தினாலயா, அல்லது அவர்களுடைய உயர்ந்த குடும்பத்தினாலயா? இல்லை, அவர்கள் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார்கள், இந்த தீனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இன்று வரை உள்ள எல்லா முஸ்லிம்களும் அவர்களை நாம் அறிகிறோம். முஸ்லிம்கள் என்றாலே, கடந்த கால வாழ்க்கை வரலாறு என்றாலே நாம் அறியக்கூடியது யாரை தான்? யாரைத்தான் அறிகிறோம்? இந்த இமாம்களைத்தான் அறிகிறோம், ஹதீஸ்களை வல்லுநர்களைத்தான் நாம் அறிகிறோமே தவிர வேறு யாரும் நமக்கு தெரிவது கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், அல்லாஹ் உயர்வை கொடுப்பான். யோசித்து பாருங்கள், நிரந்தரமாக மக்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் இந்த துஆ உங்களுக்கு வேண்டுமா, அல்லது நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களுடைய செல்வங்களை உங்களுடைய குடும்பத்தார்கள் பங்கு போட்டு சண்டை செய்து கொண்டு உங்களுடைய பெயரையே மாற்றக்கூடிய அளவிற்குண்டான உங்களுடைய இந்த நிலைமை உங்களுக்கு வேண்டுமா? எந்த நிலைமை வேண்டும்? குடும்பத்தார்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாம் உங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய அந்த உயர்ந்த தரம் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது குடும்பத்தார்களே வஞ்சகத்தால் பொறாமையால் இவர் எப்போது இறந்து போவார், இவருடைய சொத்தை நாம் பங்கு போட்டுக் கொள்வோம் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை வேண்டுமா? அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக யார் தங்களை இழக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை இழக்க வைப்பதில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை வாழ்நாள் முழுக்க, இந்த உலகம் அழியும் நாள் வரை அல்லாஹ் அவர்களை உயிருடன் வைத்திருக்கிறான். அவர்களுடைய நற்புகழ்ச்சிகளை கொண்டு, அவர்களுடைய கல்வியை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மா தபுனு ஆதம் இன் கதா அன்ஹு ஆதமுடைய மகன் இறந்துவிட்டால் அவனுடைய செயல்கள் எல்லாம் அழிந்துவிடும், ஆனால் மூன்றிலிருந்து ஒன்றை தவிர. மூன்று என்ன? அவன் மூலம், அவன் கற்றுக் கொடுத்த கல்வியின் மூலமாக மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருந்தால் அந்த கல்வியினுடைய நன்மை அவருக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை இதுதான். என்ன? நாம் இந்த மார்க்கத்திற்காக நம்மை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக நல்ல பகரத்தை இந்த உலகத்திலும் நமக்கு கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். சரி, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு குறித்து நாம் பெறக்கூடிய படிப்பினை. இரண்டாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது அனாதையாக பிறந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே 2 மாதமாக இருக்கும் பொழுதே தந்தையை இழந்து விட்டார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதாக இருக்கும் போது தாயையும் இழந்து விட்டார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுது பாட்டனர் அப்துல் முத்தலிபையும் இழந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சோதனையை அகில உலக மக்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்படும், இறுதி தூதர்களுக்கெல்லாம் முத்திரையாக அனுப்பப்படும் முஹம்மது ஹபீப் முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததின் மூலமாக என்ன ஒரு உண்மையை நமக்கு விவரிக்க விரும்புகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எப்படி கண்ணியம் கொடுக்க நாடுகின்றானோ அவனுடைய அதை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒருவரை உயர்வுபடுத்த நாடினால் உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கைவிட்டு விட்டாலும் யாரும் தடுத்து விட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹுடைய செயல்பாடுகள் என்பது மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவை. அல்லாஹ் தேர்ந்தெடுக்க நாடினால் தேர்ந்தெடுத்தே தீருவான், அதை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா கைவிட நாடினால் கைவிட்டு விடுவான். எவ்வளவு மக்கள் சேர்ந்து முயற்சி செய்தாலும் சரி அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்து விட முடியாது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவத்தையும் நாம் இதற்கு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள், யூசுப் உயர்ந்த தரத்தை அடைந்து விடக்கூடாது, தன்னுடைய தகப்பனாரிடத்திலே கண்ணியத்தை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவரை கொலை செய்ய நாடினார்கள். சரி, கொலை செய்ய வேண்டாம், பெரிய குற்றம், அவரை ஒரு கிணற்றிலே தூக்கி போட்டு விடுவோம், அவராக இறந்து கொள்ளட்டும் என்பதாக நினைத்தார்கள். அதுவும் ஒரு கொலை குற்றம் தான், கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். போட்டுவிட்டு அவர் இறந்து விட்டாரா அல்லது மேலே எழுந்து எந்திரிச்சு வந்து விட்டாரா என்று பார்ப்பதற்காக அவர்கள் திரும்ப வந்து பார்க்கும் பொழுது வியாபார கூட்டத்தின் மூலமாக அவர் மேலே உயர்த்தப்பட்டு கிணற்றுக்கு வெளியிலே இருந்தார். இதை பார்த்தவுடனே இவர்கள் பயந்து என்ன செய்தார்கள், இவர் எங்களுடைய அடிமை, ஓடி வந்து விட்டார் என்று கூறி அந்த வியாபார கூட்டத்திடத்திலே அற்ப திருகங்களுக்கு பகரமாக விற்றுவிட்டு சென்று விட்டார்கள். அவரை எடுத்துக்கொண்டு செல்கிறார் மிசுருக்கு. அங்கே சென்றால் அவருடைய மனைவியின் மூலமாக வியாபார கூட்டம் அங்கே எடுத்து சென்று அவரை மிசுருடைய அடிமைகளுடைய கடை தெருவுகளிலே அந்த ஊர் மந்திரியிடத்திலே விற்று விடுகின்றார்கள், அடிமையாக விற்று விடுகின்றார்கள். ஒரு நபியினுடைய மகனார் ஒரு அடிமையாக ஆக்கப்பட்டு ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய கூலியாளராக அமர்த்தப்படுகின்றார். அங்கே அவருடைய அந்த மந்திரியினுடைய மனைவியின் மூலமாக இவர்களுக்கு பிரச்சனை. இவர்கள் குற்றமே செய்யாதிருக்க குற்றவாளி என்று பழி சுமத்தப்பட்டு ஜெயிலிலே தள்ளப்படுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட நிலைமைகளை கடந்து கடந்து வருகின்றார்கள். சகோதரர்கள் கொல்ல வேண்டும் என்பதற்காக கிணற்றிலே தூக்கி போட்டார்கள், அல்லாஹு தஆலா வெளியே ஏற்றினார், பின்பு அவர்களை அடிமை என்று விற்றார்கள். அந்த மக்களும் இவர்களை மிசுருடைய கடைத்திருவிலே அடிமை என்று விற்றார்கள். ஒரு மந்திரியினுடைய வீட்டுக்கு வேலைக்காரராக அமர்த்தப்படுகின்றார், அங்கே பழி சுமத்தப்பட்டு ஜெயிலிலே கொண்டு போய் போடப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒருவர் கண்ணியத்தின் உச்சத்தை அடைவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்க நாடினான், அல்லாஹு தஆலா உயர்வை கொடுக்க நாடினான். கொடுத்தானா இல்லையா? அல்லாஹு தஆலா மிஸ்ருனுடைய தலைவராக, மிஸ்ருனுடைய பொருளாதார மந்திரியாக அவர்கள் ஆக்கப்படுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட கண்ணியம்! இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மன் யக்ஷல்லாஹ வயத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ, அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்றார்களோ, யார் சகிப்புத்தன்மை உடையவர்களாக பொறுமை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் ஒரு காலம் வீணாக்க மாட்டான். தங்களுடைய சகோதரர்களிடத்திலே சண்டை செய்யவில்லை, என்னப்பா என்ன போய் இந்த மாதிரி கொல்ல போறீங்களே, கிணத்துல தூக்கி போட போறீங்களேன்னு சொல்லிட்டு அவர்களிடத்தில் சண்டை செய்யவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தன்னை அடிமை என்று விற்கிறார்கள், அந்த நேரத்தில் கூட சொல்லவில்லை நான் அடிமை இல்லை, நான் சுதந்திரமானவன், இவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அவர் தங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக அவர் எந்த விதமான நடவடிக்கையும் செய்யவில்லை. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பொறுமை பாருங்கள், எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை பாருங்கள். அல்லாஹுடைய தக்தீரின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, அல்லாஹுடைய ஏற்பாட்டின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுவை அஞ்சி பொறுமையுடனே சகிப்புத்தன்மையுடனே இருக்கின்றார்களோ அவர்களது கூலிகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று. இதே விஷயத்தை தான் நம்முடைய தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் நமக்கு தருகிறான். அடிமையாக பிறந்ததால் கண்ணியத்திலே எந்த குறைவும் கிடையாது, அடிமையாக பிறந்து விட்டதால் எந்த விதமான இழிவும் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு தலைவராக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு முத்திரையாக அனுப்பப்பட்டவர்களை ஒரு யத்தீமாகத்தான் ஆக்கினான். அலம் யஜிதுக யத்தீமன் ஃபாவா. இன்று பலர் என்ன எண்ணுகின்றார்கள், யத்தீம் என்றாலே ஒரு கண்ணிய குறைவாக, யத்தீம் என்றாலே ஒரு இலக்காரமாக பார்க்கின்றார்கள். நம்முடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதீமாக பிறந்தார்கள் என்பதை அவர்கள் நினைவு வைத்துக் கொள்ளட்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் யதீம்களை வளர்ப்பவர்களும் மறுமையிலே சொர்க்கத்திலே இப்படி ஒன்றாக இருப்போம் என்று தங்களுடைய ஆள்காட்டி விரலையும் தங்களுடைய நடுவிரலையும் சேர்த்து சொன்னார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அல்லதீன யாக்குலூனா அம்வாலல் யதாமா ஜுல்மன் இன்னமா யாக்குலூனா ஃபீ புதூனிஹிம் நாரா, யார் அனாதைகளை பராமரிக்காமல் அவர்களுடைய செல்வங்களை அநீதியாக சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே நெருப்பை சாப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் வஸயஸ்லவுன ஸஈரா, கொதிக்கக்கூடிய கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பிலே அவர்கள் நுழைவார்கள் என்று. அல்லாஹு தஆலா நபிமார்களை இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வளர்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மேலும் பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளிலே இறை தூதர்கள் வளர்க்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அடுத்து இவர்கள் அழைப்பு பணியை கையிலே எடுக்கும் பொழுது, இவர்கள் மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கும் பொழுது, சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது சமுதாயத்திலே உயர்ந்த மக்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதப்படுகிறார்கள் அல்லவா, துன்பப்படுகிறார்கள் அல்லவா, பல உயர்ந்த மேற்குடி மக்களால், அதாவது பொருளாதாரத்திலே சமூக உயர்வுகளால் தங்களை உயர்ந்தவர்கள் என்று கருதிக்கொண்டு அல்லாஹ் அப்படி ஆக்கவில்லை. அவர்களாக நினைத்துக் கொண்டு ஒரு சமூகத்தை கேவலமாக, ஒரு சமூகத்தை இழிவாக நினைக்கின்றார்கள் அல்லவா, அந்த சமுதாயத்தினுடைய துன்பத்தை, அந்த சமுதாயத்தினுடைய மன உளைச்சலை, அந்த சமுதாயத்தினுடைய மன கஷ்டத்தை இவர் உணர்ந்திருக்க வேண்டும். ஏழை எளியவருடைய துன்பங்களை இவர் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஏழை எளியவருடைய துன்பங்களை துடைப்பதற்கு இவர் உணர்ச்சி பூர்வமாக செயல்பட முடியும். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த கஷ்டங்களை எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக இவருடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் உணரவில்லையோ, அவர் இந்த மக்களுக்காக வேண்டிய, அனாதைகளுக்காக, ஏழைகளுக்காக, கஷ்டப்படக்கூடிய வர்க்கத்திற்காக அவர் ஆழமாக இறங்கி வேலை செய்ய முடியாது. இந்த இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எவ்வளவுதான் இந்த ஏழை மக்களுக்காக குரல் கொடுத்தாலும், அவர்களிலே பலர் பெரிய செல்வந்தர்களாகவே இருந்து வந்திருப்பதால், பெரிய பண வசதியிலே இருந்து வந்திருப்பதால், இந்த ஏழை எளியவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிவது கிடையாது, அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு தெரிவது கிடையாது. தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய வசதிகளை அந்த ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்வதற்கு பதிலாக இவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஏழை எளியவர்களுடைய வருமானத்திலிருந்து, செல்வத்திலிருந்து வரி என்ற பெயரிலே வசூலித்து தங்களுடைய வாழ்க்கைகளை தான் மேலும் மேலும் மேம்படுத்தி செல்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை மார்க்க ரீதியாக சமூகத்தை சீர்திருத்தம் செய்யக்கூடிய, சமூகத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, சமூகத்தை நேர்வழியின் பக்கம், நீதத்தின் பக்கம், அல்லாஹ் விதித்த சமத்துவத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு அழைப்பாளருக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அழைப்பாளர்களுடைய ஆரம்ப காலத்தை அல்லாஹு தாலா கஷ்டங்களிலே, சிரமங்களிலே, துன்பங்களிலே போட்டு, புடம் போட்டு எடுத்து அல்லாஹ் அவர்களை கொண்டு வருகின்றான். காரணம், இவர்கள் சமுதாயத்திலே ஏழை எளியவர்களுக்கு, சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவர்களுக்கு, சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உயர்ந்த கண்ணியத்தை இவர்கள் ஈட்டித்தர வேண்டும், அவர்களுடைய மறுமலர்ச்சிக்காக இவர்கள் முழுமையாக உழைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த அடிப்படையில் தான் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளியவர்களுக்காக எப்படி தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். அல்லாஹும் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றான், அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் நடந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ் என்னை ஏழையாக வாழவை, யா அல்லாஹ் என்னை ஏழையாக மரணிக்கவை, யா அல்லாஹ் நாளை மறுமையிலே என்னை ஏழைகளுடனே எழுப்பு என்பதாக. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளை நேசித்தார்கள். மேலும் சொன்னார்கள், இன்னக்கும் துர்ஸகூன பி துஃபாயிக்கும், உங்களிலே பலவீனமானவர்கள், உங்களிலே இயலாதவர்கள், உங்களிலே ஏழைகளின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இரண விஸ்தீர்ணத்தையே கொடுக்கின்றான், ரிசுக்குடைய பரக்கத்தையே கொடுக்கின்றான் என்பதாக. ஏழைகளை தரக்குறைவாக பார்ப்பதை, ஏழைகளை கேவலமாக பார்ப்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் பொறுத்துக் கொள்ளவில்லை, அல்லாஹும் அதை ஒரு காலம் பொறுத்துக் கொள்ளவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றான், يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. நபியே, உங்களை நீங்கள் அடக்கி உட்கார வையுங்கள், யாருடனே, காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இந்த ஏழை மக்களுடனே. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதூன வஜ்ஹஹு, இவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி இருக்கின்றார்கள், உங்களுடைய பார்வையும் அவர்களை விட்டு திரும்பிவிட வேண்டாம். அல்லாஹு அக்பர். வலா தஅது ஐனாக அன்ஹும், உங்களுடைய பார்வைகளும் இவர்களை விட்டு திரும்பிவிட வேண்டாம். துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையினுடைய ஆடம்பரங்களை அலங்காரங்களை தேடி நீங்கள் அந்த இடத்தை விட்டு எழுந்திருத்து விட வேண்டாம், உங்களது பார்வையும் திருப்பிவிட வேண்டாம். மேலும் சொல்கிறான் அல்லாஹு தஆலா, யாருடைய உள்ளத்தை நாம் மறதியிலே ஆழ்த்தி விட்டோமோ, நம்முடைய நினைவு இல்லாமல் யாருடைய காரியம் வரம்பு மீறி சென்று விட்டதோ, அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள் தூதரே. அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் என்றால், வஃபிது ஜனாஹகலில் முஃமினீன், நபியே நம்பிக்கையாளர்களுக்காக நீங்கள் பணிந்து போகுங்கள் என்பதாக, அவர்களை பார்த்தால் நீங்கள் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுங்கள் என்பதாக. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏழை முஹாஜிர்களுக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்களை விரும்பினார்கள், நேசித்தார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களில் ஒருவராக அவர்களை ஆக்கிக் கொண்டார்கள். செல்வந்தர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே ஏழைகளுக்கு தனி இடம், ஏழைகளுக்கு தனி முக்கியத்துவம் இருக்கும். இதிலிருந்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒரு படிப்பினை தருகிறான் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே அழைப்பு பணியிலே வரக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பணி செய்ய வரக்கூடியவர்கள் ஏழைகள் பொதுவாக சமூகத்திலே அதிகமாக இருப்பார்கள். சிரமப்படக்கூடியவர்கள், வறியவர்கள் சமுதாயத்திலே அதிகமாக இருப்பார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை அவர் உணர்ந்திருக்க வேண்டும், அவர்கள் படக்கூடிய சிரமத்தை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான முறையிலே அவர் அந்த ஏழை மக்களுக்காக, அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக அவர் உழைக்க முடியும், அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர் பாடுபட முடியும். உதாரணத்திற்காக ஜகாத்துடைய செல்வங்கள் இருக்கின்றன, அல்லது சதகாவுடைய செல்வங்கள் இருக்கின்றன. நாம் செல்வந்தர்களிடத்தில் இந்த சதகாவை பெறுகிறோம், ஜகாத்தை பெறுகிறோம். இந்த சதகா ஜகாத்தினுடைய முதல், இந்த சதகா ஜகாத் முதலாவதாக செலவழிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யார்? இந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகள். நன்மையான வழிகள் பல இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பாதை என்ற அடிப்படையிலே பல நன்மையான வழிகள் இருந்தாலும், முதலாவதாக சதகா ஜகாத்தினுடைய செல்வங்கள் செலவழிக்கப்படுவதற்கு முதல் தகுதி யாருக்கு இருக்கிறது? ஏழைகளுக்கும், யத்தீம்களுக்கும், அனாதைகளுக்கும், வறியவர்களுக்கு தான் இருக்கிறது. இன்று பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம், இந்த சமுதாயத்தினுடைய அறங்காவலர்களாக இருப்பவர்கள், சமுதாயத்தினுடைய பைத்துல் மாலுக்கு உரிமையாளர்களாக இருப்பவர்கள், ஜகாத்துகளை சதகாத்துகளை வசூல் செய்பவர்கள் மேல்மட்ட மக்களாக, அதாவது வசதியிலே உள்ள மக்களாகவே பெரும்பாலும் இருப்பதால், இந்த ஜகாத்துடைய ஃபண்டையும் சதகாத்துடைய ஃபண்டையும் கலெக்ஷன் வசூல் செய்து கூட அதை உரிய முறையிலே அவர்கள் செலவழிக்காமல் பல தவறான வழியிலே செலவழிப்பதை பல நாடுகளிலே, பல ஊர்களிலே நாம் பார்க்கிறோம். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த சதகாவிற்கும் அந்த ஜகாத்திற்கும் உரிய ஏழைகள் அந்த ஜகாத்தை கேட்டு வந்தால் அவர்களிடத்திலே பல ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்பார்கள். இந்த ஃபார்மை நீங்க ஃபில் அப் பண்ணுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களை தேடி ஆள் என்கொயரி பண்ண வருவாங்க. அந்த சதகாத்துடைய ஜகாத்துடைய பணம் அவர்களுக்கு எவ்வளவு அவசரமான தேவையாக இருந்தும் கூட, இவர்களுடைய ஃபார்மாலிட்டிஸ், இவர்களுடைய அந்த முறை என்ற அடிப்படையிலே பல மாதங்களை நீட்டி நிறுத்தி அதிலும் கொடுக்க வேண்டிய பகுதி என்னவோ அதிலிருந்து மிக அற்பமான தொகையை தான் அவர்கள் கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே பைத்துல் மால் பொது நிதி என்பது, ஜகாத்துடைய நிதி, சதகாவுடைய நிதி என்பது ஏழைகளுடைய வீடு தேடி செல்லக்கூடிய ஒரு நிதியாக இருந்தது. யோசித்து பாருங்கள், ரசூல் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், உமர் ரழியல்லாஹு அன்ஹு இரவிலே நகர்வலம் சென்ற போது அங்கே ஒரு ஏழை குடும்பத்தை பார்க்கின்றார்கள். அங்கே பிள்ளைகள் அழுது கொண்டிருக்க அந்த மூதாட்டி பானையிலே சற்று ஏதோ ஒரு பொருளை வைத்துக் கொண்டு சமைப்பதை போன்று பாசாங்க செய்கின்றார்கள். அனைத்து பிள்ளைகளும் அழுதே தூக்கத்திலே தூங்கிவிடுகின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது தெரிய வருகிறது, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிலே சென்று ஷஹீதாகி விட்டார் என்பதாக. ஏழை குடும்பம் என்ன செய்தார்கள் தெரியுமா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் என்னுடைய ஊரிலே இருந்து கொண்டு நான் அதை பற்றி அறியாமல் இருக்கிறேன் என்பதாக நேரடியாக தன்னுடைய அடிமையை அழைத்துக் கொண்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு பைத்துல் மாலுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். அங்கே ஒரு ஒரு பெரிய பையில மாவை எடுத்துக்கொண்டு இன்னும் பல தானியங்களை எடுத்துக்கொண்டு சொல்கின்றார்கள், என்னுடைய அடிமையே இதை என்னுடைய முதுகிலே ஏற்று என்பதாக. சுப்ஹான் அல்லாஹ். அவர் சொல்கின்றார், உமரே கலீஃபா அமீருல் முஃமினீனே, உங்களுக்காக சேவை செய்வதற்கு தானே நான் இருக்கிறேன், இந்த சுமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த சிரமத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் வாங்க என்பதாக. இல்லை இல்லை, நாளை மறுமையிலே என்னுடைய தவறுக்காக நான் தான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதாக அவ்வளவு சுமைகளையும் தன்னுடைய முதுகிலே ஏற்றிக்கொண்டு செல்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து விட்டு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே சிறிது உணவுகளை சமைத்து கொடுத்து விட்டு திரும்பி வருகிறார்கள். இந்த அளவிற்கு தான் இஸ்லாமிய கலீஃபாக்கள் இருந்திருக்கிறார்கள். உமர் மட்டுமல்ல, அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய வாழ்க்கை அனைத்தும் அப்படித்தான் இருந்தது. எந்த வழியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை விட்டு சென்றார்களோ அதே வழியிலே அவர்கள் அவர்கள் ஜும்மாவுடைய குத்துபா செய்யும் பொழுது அவர்கள் அணிந்திருந்த ஆடையினுடைய தரம் என்ன தெரியுமா? 14 ஒட்டுகள் அதிலே போடப்பட்டிருந்தன. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். எத்தனை ஒட்டுகள்? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபா அமீருல் முஃமினீன், மிகப்பெரிய செல்வந்தர். அவர்கள் மிம்பரில் இருந்து குத்துபா ஓதுகின்றார்கள் ஜும்மாவுடைய பிரசங்கத்திலே, 14 ஒட்டுகள் அவருடைய மேலாடையிலே எண்ணப்படுகின்றன. உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு அழைத்துக் கொண்டு அமீராக செல்லுகின்றார்கள், கலீஃபாவாகவும் இருக்கின்றார்கள், ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக செல்லுகின்றார்கள். காலை சுபுக நேரத்திலே பார்த்தால் அமீருல் முஃமினீனை காணவில்லை. சுபுகத்துடன் வைப்பதற்காக அம்ர் இப்னு ஆஸ் சொல்கின்றார்கள், உங்களுடைய அமீரை நான் தேடி வருகிறேன் என்பதாக கூறிவிட்டு புறப்படுகின்றார்கள். அங்கே பார்த்தார், ஒரு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீருக்கு அருகிலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஓரமாக ஒரு நிலையிலே கூணி குறுகி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கேட்கின்றார்கள் அம்ர் இப்னு ஆஸ் தூரத்திலே இருந்து கொண்டு, யா அமீருல் முஃமினீன் உமர் மா பாலும் வன்னாஸ் யன்தஸிரூனக லிஸ்ஸலா, மக்கள் உங்களை தொழுகைக்காக எதிர்பார்க்கிறார்கள், நீங்கள் என்ன இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் சொல்கின்றார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, எனக்கு இரவில் இஹ்திலாம் ஏற்பட்டு விட்டது, குளிப்பு கடமையாகி விட்டது, என்னிடத்தில் இருப்பதோ ஒரு ஆடைதான், அந்த ஆடையை இப்போதான் நனைத்து துவைத்து போட்டிருக்கிறேன், அது உலர்வதற்காக வேண்டி நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் அவர்கள்? யார்? உமர் அமீருல் முஃமினீன் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அம்ர் இப்னு ஆஸ் சொல்கின்றார்கள், என்னுடைய ஆடையை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் அதை உடுத்திக் கொண்டு வாருங்கள் என்பதாக. அப்போது சொல்கின்றார், முடியாது முடியாது, மக்கள் எண்ணிக்கொள்வார்கள், உமர் செல்வ செழிப்பில் இருக்கிறார், உமரிடத்தில் 2 ஆடைகள் இருக்கிறது என்பதாக. அல்லாஹ் அக்பர். எந்த அளவிற்கு வறுமையிலே கஷ்டத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய சமுதாய தலைவர்கள் நம்முடைய கலீஃபாக்கள், காரணம் என்ன? சமுதாய மக்களுடைய வறுமையை தெரிந்து கொள்வதற்காக, கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் பொழுது, நமக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலே தரத்தை வசதியை கொடுக்கும் பொழுது, ஏழைகளை மறந்துவிடக்கூடாது, அனாதைகளை மறந்துவிடக்கூடாது, கஷ்டத்திலே சிக்கி தவிக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய அந்த வறியவர்களுடைய வறுமையை நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனாதையாக கஷ்டமான ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு குடும்ப சூழலிலிருந்து அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான். அடுத்ததாக மூன்றாவது ஒரு விஷயத்தை பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவிலே வளர்ந்தார்களா அல்லது வேற எங்கு வளர்ந்தார்கள்? வனாந்தரத்திலே, பனு சாது கிளையார்களிடத்திலே வளர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிப்பதற்காக ஹலீமா சாதியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஹலீமா சாதியா பனு சாது என்ற கிளையிலே வசித்து வந்தார்கள். மக்காவிலிருந்து தூரத்திலே பாலைவனம் வனாந்தரம் எந்த விதமான அதாவது வழிபோக்கர்கள் அல்லது வியாபார கூட்டத்தார்களுடைய ஆறாவரம் எதுவும் இருக்காது, இயற்கையான ஒரு சூழ்நிலையிலே வளர்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் தேர்ந்தெடுக்கிறான்? மக்காவிலே வைத்திருக்கலாம், மக்காவிலே அல்லாஹ் வளர வைத்திருக்கலாம், ஆனால் அதிலிருந்து தூரமாக ஒரு பாலைவனத்திலே, ஒரு வனாந்தரத்திலே, முற்றிலுமாக இயற்கை ஒரு சஞ்சாரத்திலே அல்லாஹு தஆலா வளர்த்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அரபுகளுடைய வழக்கமாக இருந்தது, ஒருவர் எந்த அளவிற்கு முற்றிலுமான ஒரு இயற்கை சூழ்நிலையிலே வாழ்ந்து வருகிறாரோ அந்த அளவிற்கு அவருடைய உடல் ஆரோக்கியம் மிகுத்திருக்கும், அவருடைய சிந்தனை தெளிவு பெற்றிருக்கும், அவருடைய அறிவு முதிர்ச்சி அடைவதற்கு, அவருடைய அறிவு திறமை வளர்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இது போன்றுதான் அழைப்பு பணியிலே செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கென்று ஒரு நல்ல சூழ்நிலைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு குழப்பமான சூழ்நிலை, சிந்தனைகளிலே தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அழைப்பு பணி செய்வதற்கு தகுந்த இடம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபு வம்சத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான். குறைஷிகளிலிருந்து தேர்ந்தெடுத்தான். காரணம் என்ன? அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களிலேயே, சமுதாயங்களிலேயே, நாடுகளிலேயே அரபு பகுதிகள் தான் உண்மையிலேயே அதனுடைய இயற்கை அமைப்பிலேயே இருந்தன. உலகத்திலே பல பகுதிகள் எல்லாம் ஆட்சிகள் அரசாங்கங்கள் என்பதாக செழிப்பாக்கப்பட்டு அங்கே மக்களுடைய இயற்கை அமைப்பு மாறியிருந்தது. உதாரணத்திற்கு அரபு பகுதியினுடைய அருகாமையில் இருந்த சிரியா தேசமோ அல்லது பாரசீக தேசமோ அந்த காலத்திலே கலாச்சாரத்தினுடைய உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தது. மிகப்பெரிய இரண்டு பேரரசுகள் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே இயற்கை அமைப்பு என்பது இந்த மக்காவுடைய பாலைவனத்திலே இருந்தது போன்று கிடையாது. பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை அமைப்பில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே இயற்கையாக சில நல்ல பண்புகள் இருக்கும். அதாவது எளிமையானவர்களாக இருப்பார்கள், ஆடம்பரத்தை விரும்பாதவர்களாக இருப்பார்கள். நீங்களே எடுத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலேயே நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் இடையிலேயே மிகப்பெரிய வேறுபாடுகளை நீங்கள் பார்க்கலாம். கிராமத்திலே வாழக்கூடிய மக்கள் என்ன, அவர்களிடத்திலே பகட்டு இருக்காது, அவர்களிடத்திலே முகஸ்துதி இருக்காது, அவர்களிடத்திலே அதாவது பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி என்று எதையும் செய்ய மாட்டார்கள். எல்லாமே இயற்கையாக இருக்கும். சாதாரணமாக பேசுவார்கள், சாதாரணமாக பழகுவார்கள். உள்ளத்திலே எந்த விதமான ஃபார்மாலிட்டி வஞ்சகங்களை கவடுகளை அல்லது முகஸ்துதிகளை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே நீங்கள் நகரத்திலே வந்து பார்த்தால் இங்கே பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது, இங்கே பழகுவதற்கு ஒரு முறை இருக்கிறது, இங்கே ஒருவரை அழைப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது, ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அதை சரி செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது, உடுத்துவதற்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் தகுந்தது போல் காலையில் உடுத்துவதற்கு ஒரு ஆடை, மாலையிலே உடுத்துவதற்கு ஒரு ஆடை, விழாக்களுக்கு சென்றால் அதற்கு ஒரு ஆடை, பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால் அதற்கு ஒரு ஆடை, பொழுதுபோக்குகளுக்கு சென்றால் அதற்கு ஒரு ஆடை. இப்படி பலவிதமான கலாச்சாரங்கள் நகரவாசிகளிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அவர்களிடத்தில் முகஸ்துதிகளும் இந்த ஃபார்மாலிட்டி என்று சொல்கிறோம் அல்லவா, வீணான சிரமங்கள். ஃபார்மாலிட்டி என்றால் என்ன? அதற்கு வீணான சிரமங்கள், தேவையற்ற சிரமங்கள். அரபியிலே சொல்வார்கள் தக்கல்லுஃப் என்பதாக. தக்கல்லுஃப் என்றாலே தேவையற்ற வீண் சிரமங்கள். இந்த மாதிரியான இந்த அதாவது பழக்க வழக்கங்கள் எல்லாம் கிராமத்து மக்களிடத்தில் இருக்காது. நேரடியாக வருவார்கள், நேரடியாக பேசுவார்கள், எங்கே வேண்டுமானும் உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்கள் எந்த ஒன்றிலும் தங்களுக்கு என்று ஒரு தனி பெருமையை பார்க்க மாட்டார்கள். கீழே உட்காருவார்கள், மேலே உட்காருவார்கள், எந்த உடை கிடைக்கிறதோ அதை உடுத்திக் கொள்வார்கள், எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுக் கொள்வார்கள். அவர்களிடத்தில் இந்த பகட்டு வாழ்க்கை என்பதோ, அவர்களிடத்தில் வாழ்க்கையிலே தரங்களை பிரித்து பார்ப்பது என்றோ இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்காது. அது மட்டுமல்லாமல் கிராம மக்களிடத்திலே ஒரு காரியங்களை செய்வதிலே ஒரு வீரம் இருக்கும், அவர்களிடத்திலே ஒரு துணிச்சல் இருக்கும். எதையும் நன்மைக்காக வேண்டி சத்தியத்திற்காக வேண்டி துணிந்து செய்வார்கள். இந்த பண்புதான் அரபுகளிடத்திலே உயர்ந்து காணப்பட்டது. அந்த காலத்திலே அரசாட்சிக்காக வேண்டி, பொருளுக்காக வேண்டி அல்லது வேறு லாபங்களுக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய போர் தியாகிகள் எல்லாம் இருந்தார்கள், ஹிர்கல் மன்னரிடத்திலும் பாரசீக மன்னரிடத்திலும். ஆனால் அரபுகள் என்பவர்கள் எப்படிப்பட்ட அந்த கிராம உண்மையான இயற்கை சூழ்நிலை வளர்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த பகட்டு வாழ்க்கை எல்லாம் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நேர்மை, உண்மை, நீதம், இது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். சத்தியத்துக்காக உயிரை கொடுப்பதற்கே அவர்கள் துணிந்திருப்பார்கள். அதற்காக வேண்டி தங்களுக்கு வரவு வந்தாலும் சரி அல்லது இழப்பு ஏற்பட்டாலும் சரி. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி தூதுத்துவத்தை சுமப்பதற்காக, கடைசி தூதுத்துவத்தை மறுமை நாள் வரை சுமப்பதற்காக அல்லாஹு தஆலா அரபு மக்களை தேர்ந்தெடுக்கின்றான். அரபு மக்களை தேர்ந்தெடுத்ததற்குண்டான அடிப்படை காரணமே இதுதான். காரணம் அவர்களிடத்தில் இருந்த அந்த சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, அவர்களிடத்தில் கஷ்டங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய திறமை, சத்தியத்திற்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உண்மைகளை எல்லாம் அவர்களிடத்தில் வைத்திருந்ததன் காரணமாகத்தான் அவர்களை தங்களுடைய அந்த கடைசி நபித்துவத்துக்காக, கடைசி ரிசாலத்துக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது போன்றே அவர்கள் அதை செய்தும் காட்டினார்கள். சிலர் என்ன சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த ஒரு குரைஷி கூட்டத்தை காரணம் காட்டி அல்லது அவர்களை எதிர்த்த அரபுகளுடைய ஒரு அற்பமான ஒரு கூட்டத்தை காரணம் காட்டி ஒட்டுமொத்த அரபுகளையுமே எதிர்ப்பார்கள், ஒட்டுமொத்த அரபுகளையுமே குறை சொல்வார்கள். யோசித்து பாருங்கள், எந்த இடத்திலே அரபுகளிலே ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருந்தார்களோ அதே இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் யார்? நீங்களா, நானா, நம்முடைய முன்னோர்களா, நம்முடைய பெற்றோர்களா, அவர்களுடைய அரபு மக்களேவா? அரபு மக்களில் ஒரு பகுதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்கள், மறுக்கவில்லை. அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்தவர்கள் யார்? அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் யார்? அன்சாரிகள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் கடைசி அக்கவாவிலே,
الى متى نترك رسول الله صلى الله عليه وسلم وهو يطرد ويضرب في شعاب مكة وجبالها. நாம் எதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுடைய தெருக்களிலே மக்காவுடைய பள்ளத்தாக்குகளிலே அடி வாங்கியவராக சிரமப்பட்டவராக துரத்தப்பட்டவராக விட்டு வைப்போம்? முடியாது. மதினாவிலே நாம் நிம்மதியாக இருக்க நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே கஷ்டப்படுவதா? அதற்காக வேண்டி எவ்வளவு உயிர்களை நாம் கொடுத்தாலும் சரி, இந்த முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மதினாவிற்கு அழைத்து வந்து விடுவோம் என்று சொன்னார்கள். யார் இவர்கள்? அன்சாரிகள் யார்? அரபு குலத்தை சேர்ந்தவர்கள். பொதுவாக தனிப்பட்ட முறையிலே நாம் அரபுகளை நேசிக்கவில்லை என்றாலும் கூட, அவர்களிலே யாராவது வழித்தவர்கள் இருந்தாலும் கூட, பொதுவாக அரபு சமூகத்தை நேசிப்பென்பது இஸ்லாமிய பண்பாடுகளிலே ஒன்று. அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்திலே தன்னுடைய இறுதி தூதரை ஹபீபை தேர்ந்தெடுத்தானோ, தன்னுடைய ஹபீபை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, அந்த ஹபீபை நாம் நேசிப்பது உண்மை என்று சொன்னால், அந்த ஹபீப் எந்த சமூகத்திலே பிறந்தார்களோ அந்த சமூகத்தை நாம் அல்லாஹிற்காக நேசிக்க வேண்டும், அவனுடைய மார்க்கத்திற்காக நாம் நேசிக்க வேண்டும். இது போன்று ஒவ்வொரு சஹாபியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஸஅத் இப்னு முஆத், ஸஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு, பத்ரு போருடைய சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், நாம் என்ன செய்யலாம், நாம் என்ன செய்யலாம் என்பதாக. முஹாஜிர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஊரை விட்டு வெளியே சென்று போர் புரிவோம், அதனால் என்ன ஆனாலும் சரி என்பதாக. அன்சாரிகள் எதிர்பார்த்துக் கொண்டு பேசாம உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது ஒன்றும் புரியவில்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது ஸஅத் இப்னு முஆத் எந்திரி எழுகின்றார்கள், அல்லாஹ்வே தூதரே, கண்ணக்க தானீனா, நீங்கள் எங்களை நாடுகின்றீர்களோ, எங்களிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்கிறீர்களா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், அன்சாரிகளாகிய உங்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் பதிலை. ஸஅத் இப்னு முஆத் எழுந்து சொன்னார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்ரவேலர்கள் மூசாவிற்கு சொன்னது போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம். இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹுனா காஇதுன், நீயும் உனது இறைவனும் சென்று போர் புரியுங்கள், வெற்றி கொண்டால் எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள், நாங்கள் வருகிறோம் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னார்களே, அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? லவ் அமர்தனா அன் நஹூதல் பிஹார லஹுதனாஹா, லவ் அமர்தனா அன் நர்ஸிப பி அக்பாதி இப்லினா இலா பர்க் الغمال لا ضربنا எங்களை கடலுக்குள் குதிக்க கூறினால் நாங்கள் கடலுக்குள் குதிப்போம், மலையிலிருந்து விழச் சொன்னால் நாங்கள் விழுந்து விடுவோம், அல்லது மக்காவிற்கு நேரடியாக செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டாலும் எங்களது உயிரை மதிக்க மாட்டோம், நாங்கள் செல்வோம் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அந்த மக்களை தேர்ந்தெடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமப்புறத்திலே வாழ்ந்திருப்பதிலிருந்து இந்த ஒரு படிப்பினை நாம் பெறுகிறோம். அந்த அரபு மக்களிடத்திலே இயற்கையாக இருந்த அந்த உயர்ந்த தன்மைகள், சத்தியத்துக்காக போராடக்கூடிய அந்த துணிச்சல், அந்த தைரியம், சத்தியத்திற்காக எதையும் இழக்கக்கூடிய அந்த துணிவு, அந்த தியாக மனப்பான்மை இருந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த இடத்திலே தேர்ந்தெடுத்தான், அவர்களை அந்த இடத்திலே பிறக்க வைத்தான். نسأل الله عز وجل أن يوفقنا لما يحب ويرضى. سبحانك اللهم بحمدك، نشهد أن لا إله إلا أنت، نستغفرك ونتوب إليك، وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته.